சாண்டில்யன் அவர்களின் யவனராணி. 96 பட்டு சீலை திட்டம். மற்ற இருவரும் பேசாது இருந்தாலும் ராணியின் பேச்சு அவர்கள் மனத்தில் எதிரொலி செய்வதை முகபாவங்களில் இருந்தே ஊகித்துக் கொண்ட படைத்தலைவன் சிறிது மசையாமல் நிதானமாகவே பதில் சொன்னான்.
ராணி, நீ கூறிய காவியங்களை நான் நன்றாக படித்திருக்கின்றேன். அவற்றில் கண்ட தத்துவங்களை நான் அறியாமலும் இல்லை. ஆனால் அந்த காவிய நிகழ்ச்சிகள் வேறு, இப்பொழுது நாம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளின் அஸ்திவாரமே வேறு. பொருந்தாத ஓமைகளை கூறாதே. ராம காவியத்தில் நடந்தது போல யாரையாவது ஒருவன் கவர முற்பட்டால் என் பிணத்தை தாண்டித்தான் உங்கள் மீது அவன் கை வைக்க முடியும். பாரதத்தில் நடந்தது போல உங்களில் ஒருவரை அவனாவது அவமதிக்க சபைக்கு அழைத்து வந்தால் அவன் மட்டுமல்ல, அந்த சபையில் அனைவரையும் தயை தாட்சணியமின்றி வெட்டி போட தயங்க மாட்டேன். அத்தகைய சம்பவம் இங்கு ஏற்பட்டுவிடவில்லை. நான் உயிருடன் இருக்கும் வரையில் ஏற்படுவோம் ஏற்படாது. தவிர உங்களை நான் வரவழைத்தது என்னையும் என் சகாக்களையும் தவிர யாருக்கும் தெரியாது என்றான்.
எந்த சகாக்கள், கொள்ளைக்காரர்களா
என்று கேட்டாள் அலிமா. இல்லை அலிமா, இந்த மாளிகையில் இப்பொழுது இருப்பவர்கள் கொள்ளைக்காரர்கள் அல்ல. என் நம்பிக்கைக்கு பாத்திரமான வீரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் என் நடத்தையில் நம்பிக்கை உள்ளவர்கள். தமிழகத்தின் பிற்காலம் ஒன்றுதான் என் குறிக்கோள் என்பதை சந்தேகம் வர உணர்ந்தவர்கள். இரவின் 3 ஜாமத்தில் இருந்து அவர்கள் மட்டும் இங்கிருப்பார்கள் என்றான் படைத்தலைவன்.
மற்ற சமயங்களில்
புகாரின் கேளிக்கைக்காரர்களும் குடிக்கும் யவனர்கள் பரதவர்கள் முதலியோரும் இருப்பார்கள். இந்த மாளிகைக்கு 2 வேஷம் உண்டு.
2 வேஷங்களா?
ஆமலிமா, பகலிலும் இரவின் 1-2 ஜாமங்களிலும் இது கேளிக்கை கூடம். 3 ஜாமத்தில் இருந்து தமிழகத்தின் தலைச்சிறந்த ஓற்றர்களின் இருப்பிடம். நான் சாதாரணமாக இங்கு வருவதானால் 2 ஜாம் ஆரம்பத்திலேயே வந்து விடுகின்றேன். ஆகவே டைபீரியஸ் என்னை குடிகாரன் என்றும் நடத்தை கெட்டவன் என்றும் நினைக்கின்றான். 2 ஜாமத்தில் இங்கு வரும் நான் 2 ஜாமம் முடிந்து கேளிக்கை கூட்டம் போன பின்பும் இங்கு தங்குகிறேன். 3 ஜாமத்தில் ஊர் உறங்கும். ஆனால் நானும் என் ஒற்றர்களும் உறங்குவதில்லை. தமிழகத்திலிருந்து கிடைக்கும் செய்திகளை பற்றி விவாதிக்கின்றோம்.
அதனால் தான் சில நாட்கள் பகல் வேளைகளில் மரக்களத்தில் உறங்குகின்றீர்களா என்று அலிமா வினவினாள்.
ஆமலிமா என்ற படைத்தலைவன் மீண்டும் ராணியை நோக்கிச் சொன்னான். ராணி, நான் சொன்னதன் அர்த்தம் புரிகிறது அல்லவா உனக்கு? நீங்கள் நினைப்பது போல் பெரும் அபவாதம் எதுவும் ஏற்படாது உங்களுக்கு. உங்களை வேண்டுமென்றோ 2 ஜாமத்திற்கு பின்பு இங்கு வரவழைத்தேன். இந்த இடத்தில் நாம் கூடுவதை டைபீரியஸ் எதிர்பார்த்திருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையிலேயே இங்கு உன்னை வரவழைக்க ஓலை அனுப்பினேன்.
இங்கு நம்மை டைபீரியஸ் எதிர்பார்க்க மாட்டான் என்று உங்களுக்கு எப்படி நிச்சயமாக தெரியும் என்றாள் ராணி.
என்னுடன் படையில் வந்த யவனர்கள் சொல்லியிருப்பார்கள் நான் இந்த மாளிகைக்கு போயிருப்பதாக. திட்டி வாசல் காவலரை விசாரித்தாலும் தலைக்கவசம் அணிந்த குடிகாரன் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு போனதாகத்தான் தகவல் கிடைக்கும். ஆனால் நான் அள்ளியை போர்த்தி விட்டதால் பெண் யார் என்று தெரியாது. நீயும் அலிமாவும் வந்ததோ பெரும் மர்மம். ஊரடங்கிய பிறகு வந்திருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு உங்கள் நற்பெயர் கெட காரணமில்லை. அப்படியே ஒருவரில் உங்களை பார்த்ததாக வைத்துக் கொண்டாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்றான் படைத்தலைவன்.
ஏன் கவலைப்பட வேண்டியதில்லை?
மிகுந்த கோபத்தோடு கேட்டாள் அள்ளி. அப்படி பார்த்தவர்கள் கிளப்பக்கூடியது வெறும் வதந்தி தானே அல்லி. வதந்திக்கு பயப்படலாமா? முன்னுமே நீ வதந்தியால் பாதிக்கப்பட்டவள். உன்னையும் என்னையும் தவறாக புரிந்து கொண்ட பூவழகி நம்மை என்ன பாடுபடுத்தி விட்டாள்? அது மட்டுமா அல்லி, நான் யவனராணியை கவர்ந்து கொண்டு எங்கெல்லாம் போயிருக்கின்றேன், எங்கிருந்து பிரமானந்தர் ஆசிரமம் போனேன், அங்கு பூவழகியின் தீவிழிகளுக்கு இலக்கானேன், பிறகு இந்திர விழா மாளிகையிலிருந்து இரவோடு இரவாக ராணியை தூக்கி கொண்டு வானகரை சென்றேன், கரூர் சென்றேன், உறையூருக்கு வந்தேன், அங்கிருந்து மீண்டும் புகாருக்கு வந்தேனே. இதையெல்லாம் அறிந்தவர் ஒருவராயிருவரா? பலர் அல்லி பலர். இவற்றால் கிளம்பாத வதந்தியா இனி கிளம்ப போகிறது? தவிர வதந்திகளுக்கு அஞ்சுவது விவேகம் அல்ல. அஞ்ச வேண்டியது மனசாட்சி ஒன்றுக்குத்தான். அது தெளிவாக இருக்கும் வரை நற்பெயரை யாரும் கெடுக்க முடியாது. வதந்திகள் இடைக்காலத்தில் கெடுக்கலாம், ஆனால் இறுதியில் பொய் வதந்திகள் வந்த வேகத்தில் மறையும். உண்மையும் நற்பெயரும் நிலைக்கும். ராணி கூறிய அந்த ராமாயண பெருங்காவியத்தை பார். சீதை மீது வதந்தி ஏற்படத்தான் செய்தது. அதற்காக காட்டுக்கு அனுப்பப்பட்டாள். அந்த கற்புக்கரசி கருத்தரித்த நிலையில், ஆனால் உண்மை மறைந்ததா? இன்றும் அவளை கற்பின் தெய்வமாக கொண்டாடவில்லையா? வதந்தி பணி போன்றது. சத்தியத்தின் ஒளி அதை வெகு சீக்கிரம் கிழித்துவிடும். ஆகவே கவலை வேண்டாம் அல்லி. உங்கள் யாருனர் பெயரும் போகாது. போக நான் அனுமதிக்கவும் மாட்டேன். நாட்டு நலனை முன்னிட்டு நாம் சில முறைகளை எச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மூவரும் இப்பொழுது எனக்கு அளிக்கக்கூடிய உதவிதான் தமிழகத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும். பெரும் போர் மூளை இருக்கும் இந்த சமயத்தில் உங்கள் மனத்தை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள். லட்சக்கணக்கான மக்களின் நலனில், உயிர்களில், தமிழக பெண்மணிகளின் கற்பில் மனத்தை பதிய வையுங்கள். பதிய வைத்து இதை கவனியுங்கள்
என்று கூறிக்கொண்டே மீண்டும் மஞ்சத்தை அடைந்த படைத்தலைவன் அதில் விரிந்து படர்ந்த பட்டு சீலையை கூர்ந்து நோக்கினான். படைத்தலைவன் அளித்த விளக்கத்தாலும் அவன் பேச்சில் துணித்த உணர்ச்சியாலும்
தாங்கள் ஒவ்வொருவர் நற்பெயரிலும் அவனுக்கு இருந்த அக்கறையை அவன் வெளியிட்டு சொல்லியதாலும் தாங்கள் எதிர்பார்த்தபடி அப்படி பெரும் அபவாதம் எதுவும் தங்கள் மீது விழுவது சாத்தியமில்லை என்று நினைப்பாலும் அந்த அழகியர் மூவரும் மெல்ல மெல்ல மஞ்சத்தை அணுகினார்கள். அலிமாவும் அல்லியும் எதிரும் புதிருமாக மஞ்சத்தில் உட்கார்ந்து கொள்ள ராணி மட்டும் படைத்தலைவனுக்கு வெகு அருகில் வந்து நின்று கொண்டாள்.
நீயும் இப்படி உட்கார் ராணி, அப்பொழுதுதான் நான் சொல்லும் விஷயங்கள் உனக்கு தெளிவாக தெரியும் என்று கூறிய படைத்தலைவன் ராணியின் தோளை பிடித்து அவளை தான் நின்றிருந்த இடத்திற்கு மிக அருகில் மஞ்சத்தில் உட்கார வைத்தான்.
அவன் அப்படி தோளை பிடித்து அழுத்தி உட்கார வைத்ததால் ராணியின் கோபமெல்லாம் எங்கோ காற்றில் பறந்தது. இவர் மட்டும் இப்படி என்னை அடிக்கடி தொட முடியுமானால் இந்த அபவாத கூடத்துக்கும் ஆயிரம் முறை வருவேனே என்று ராணி தனக்குள் சொல்லிக் கொண்டு தலையை கவிழ்த்து மஞ்சத்தின் நடுவே கிடந்த பட்டு சீலையை நோக்கினாள். அந்த சமயத்தில் அவள் கட்டியிருந்த பட்டுச் சீலை பக்கத்தில் இருந்த படைத்தலைவன் மீது உராய்ந்து கொண்டிருந்தது. உட்காருவதற்காக மடிக்கப்பட்டு பட்டு மஞ்சத்தின் முகப்பில் இருந்த ஒரு காலை தவிர கீழே தரையில் ஊன்றியிருந்த மற்றொரு காலோடு பக்கத்தில் இருந்த படைத்தலைவன் கால் பட்டு கொண்டிருந்ததால் ராணியின் உணர்ச்சிகள் கடல் அலைகள் என்று பொங்கி எழுந்தன. பட்டு சீலையை பார்த்த கண்கள் சீலையிருந்த விரல்களை பார்க்கவில்லை, பழைய நிகழ்ச்சிகளை பார்த்தன.
பட்டு சீலையை பார்த்தாயா ராணி என்று கேட்டான் படைத்தலைவன்.
ராணி பதிலேதும் சொல்லவில்லை. அவளை ஒரு கையால் பிடித்த அசக்கிய படைத்தலைவன்
என்ன ராணி பார்த்தாயா இல்லையா, முக்கியமாக அதில் என்ன தெரிகிறது
என்று மீண்டும் கேட்டான். ராணியின் உணர்ச்சிகள் படைத்தலைவனுக்கு விளங்காவிட்டாலும் மற்ற இரு பெண்களுக்கும் விளங்கிவிட்டன. ராணி பட்டு சீலையை பார்க்கவில்லை என்றும் பழங்கனவுகளை காண்கின்றாள் என்பதையும் புரிந்து கொண்ட இரு பெண்களும் ஒருவரை ஒருவர் தலையை தாழ்த்திய வண்ணமே விழிகளை உயர்த்தி பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டார்கள். அவை எதையுமே கவனிக்காத படைத்தலைவன்,
அலீமா ராணிதான் மௌனியாகிவிட்டாள், உனக்காவது தெரிகிறதா இல்லையா என்று கோபத்தோடு வினவிட்டான்.
எது படைத்தலைவரே என்று கேட்டாள் அலீமா.
பட்டு சீலையில் காணப்படும் திட்டம் என்றான் படைத்தலைவன்.
அதில் திட்டம் எதுவும் தெரியவில்லையே என்றாள் அலீமா.
வேற என்ன தெரிகிறது?
சில சித்திரங்கள் தெரிகின்றன, கோடுகள் தெரிகின்றன.
பிறகு?
இரண்டு சிவப்பு புள்ளிகள், ஒரு புள்ளி பெரியது, இன்னொன்று சிறியது.
சரி அலீமா, கிட்டத்தட்ட திட்டத்தையே கூறிவிட்டாய், இப்பொழுது கவனியுங்கள். ராணி அல்லி உங்களையும் தான்
என்று மற்ற இருவரையும் கூட அழைத்த இளம் சுழியன்,
இந்த சிவப்பு புள்ளிகளில் இருந்து நமது திட்டத்தை துவங்குவோம்
என்று முதல் புள்ளியில் கையை வைத்து திட்டத்தை விவரிக்க தொடங்கி,
இந்த இரண்டும் போர் நிகழ வேண்டிய இடங்கள். ஒன்றில் பெரும் போர், அதிலிருந்து பின்வாங்கும் படையை அழிக்க இந்த இடத்தில் சிறிய போர் நடக்கும்
என்று மேலும் கூறலானான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.